முதல் ஆட்டம். அதிரடி என்றால் என்ன? யாருக்கும் தெரியாது. அதாவது ஹிட்லருக்கு முன்பு நிறைய யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலக யுத்தமே வந்து போயிருக்கிறது. பல ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கின்றன. சூழ்ச்சிகள் அரங்கேறியிருக்கின்றன. இரத்த வெறியில் ஊறிய மன்னர்களும் மந்திரி பிரதானிகளும் கொன்று குவித்திருக்கிறார்கள். அடுத்தவர்களை அழிய அழிய அழித்திருக்கிறார்கள். அடித்து நிமிர்த்தியிருக்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஏராளமான கொடூரங்களும் குரூரங்களும் காலம் காலமாக நடந்து வரத்தான் செய்திருக்கின்றன. ஆனால் எதுவொன்றும் ஹிட்லரின் செயல்களுக்கு இணையாகச் சொல்லக்கூடியது இல்லை. செய்வது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அவரது பாணி அலாதியானது. எப்போதும் அதிர்ச்சி தரவல்லது. அலறி அடித்துக்கொண்டு எழுந்து ஓடச் செய்யக்கூடியது. அந்த பாணியை அவர் ஒரு கலையாக பயின்று வளர்த்தார். தனக்கென பிரத்யேகமாக வைத்து கொண்டார். யாருக்கும் பிடிபடாத சூட்சுமம் அது. ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியானதும் என்ன செய்யப்போவதாகச் சொன்னார்? பொருளாதார மறுமலர்ச்சி, கடன்களிலிருந்து விடுதலை, கவலைகளிலிருந்தும் விடுதலை அல்லவா? ஆனால் செய்தது என்ன? அவரது முதல் உத்தரவு ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிப்பது தொடர்பானது. இரண்டாவது உத்தரவு கட்ட கடைசி வரை அவர் சர்வாதிகாரி ஆவதற்கு ஒத்துழைத்து ஓட்டுப்போட மறுத்த சோசியலிஸ்ட் டெமோக்ரட் கட்சிக்கு தடை விதிப்பது தொடர்பானது. முதல் உலக யுத்தம் முடிந்த கையோடு 1918 ஜெர்மனியில் குடியரசு அமலாகவிருந்த சூழலில் அங்கே உதித்தது கம்யூனிஸ்ட் கட்சி. 1933 வரை ஓரளவு மக்கள் செல்வாக்குடன் தீவிரமாக அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். பெரிய மெஜாரிட்டி வாக்கு வங்கி என்று ஏதும் அவர்களுக்கு இல்லையென்றாலும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு சரியான தடுப்பு சக்தியாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அரசுகள் என்ன செய்தாலும் கம்யூனிஸ்டுகள் எங்கே குற்றம் கண்டுபிடிக்கப் போகிறார்களோ என்று ஒரு கணமாவது நின்று யோசிக்காமல் நகர்ந்து போக முடியாது. அங்கே தவிரவும் கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாராளுமன்ற ஜனநாயகத்தில் என்ன சுவாரஸ்யம் இருந்துவிட முடியும்? அவர்களைத்தான் அடக்கி பூட்டி வைத்தார் ஹிட்லர். இனிமேல் இங்கே யாரும் தன்னை கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொள்ளக்கூடாது. சொன்னால் சிறை. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தேர்தலிலும் நிற்க முடியாது. பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியாது. ஊர்வலம் போக முடியாது. எதிர்ப்பு குரல் எழுப்பினால் குரல்வளை பிடுங்கப்படும். சொல்லிவிட்டு கையோடு சில ஊரறிந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் கைது செய்து உள்ளே தள்ளினார் ஹிட்லர். மிரண்டு விட்டார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்குள் சோசியல் டெமோக்ரட் கட்சிக்கும் தடை என்ற அறிவிப்பு வந்தது. கட்சியின் அனைத்து மட்டத்திலும் அகப்பட்ட அத்தனை பேரையும் சிறைபிடித்து விட்டார்கள். சில பேர் ரெகுலர் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். பல பேரை நாஜிகள் பிரத்யேகமாக வடிவமைத்து கட்டியிருந்த சித்திரவதை முகாம்களுக்கு, அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்புகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். இது குறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம். யார் கேட்பது? எதையும் கேள்விக்குள்ளாக்கும் இரண்டு பேரைத்தான் ஹிட்லர் அழித்து விட்டிருந்தார். ஆகவே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருப்பதைத் தவிர மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. ஹிட்லர் எது குறித்தும் யோசிக்கவில்லை. அடுத்த உத்தரவு ஏவுகணை மாதிரி சீறி வந்து விழுந்தது. இரண்டு இயக்கங்களை தடை செய்தது ஒரு சாம்பிள். உத்தரவின் உள்ளர்த்தம் வேறு. தேசத்தில் இனி எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. கட்சி அரசியலுக்கு தடை. ஒரே கட்சி நாஜி, மற்ற அனைத்தும் ஹிட்லருக்கு பாவ் பாஜி. திருப்தியாக தின்று தீர்த்து ஏப்பம் விட்டார். என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சர்வாதிகாரி என்றால் இப்படித்தான் இருப்பார்களோ? மன்னர் இப்படி இல்லையே. அடுத்து வந்த குடியரசு பிரதமர்களும் அதிபர்களும் கூட இப்படி இல்லையே. அட, வேறு தேசங்கள் சிலவற்றில்தான் சர்வாதிகாரிகளை பார்க்கிறோம். எங்கு யார் இப்படியெல்லாம் ஆரம்பத்திலேயே அடித்து விளையாடுகிறார்கள்? வியப்பும் கலவரமும் குழப்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் மக்கள். ஹிட்லர் கட்சிகளை தடை செய்த கையோடு நாட்டில் தொழிற்சங்கங்கள் என்று எதுவும் இருக்கக்கூடாது என்று அடுத்த மடியில் கை வைத்தார். தேசம் முழுவதிலும் உள்ள தொழிலாளர்களை ஒன்றிணைக்கும் தொழிலாளர் கூட்டமைப்பு என்றொரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. நாஜிக் கட்சியின் கழுத்து கை கால்களிலிருந்து சில உறுப்புகளை எடுத்து அங்கே தலைமை பொறுப்பில் உட்கார வைத்தார் ஹிட்லர். இனி தொழிற்சங்கங்களுக்கு வேலையில்லை, எதுவானாலும் தொழிலாளர் கூட்டமைப்பு பார்த்துக்கொள்ளும். தொழிற்சங்கங்கள் கட்சி வேலைதான் பார்க்கின்றன, தொழிலாளர்களுக்கு உருப்படியாக என்ன செய்திருக்கின்றன? இனி இந்த நிலைமை மாறும். தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் கூட்டமைப்பிலிருந்து நேரடியாக என்னை அணுகலாம், உடனடியாக தீர்வு, ஹிட்லர் சொன்னார். எத்தனை காலமாக ஹிட்லர் யோசித்து வைத்திருந்த விஷயங்கள் இவை. அவரது மெயின்காம் வெளியான போது ஒரு நகைச்சுவை நூலை படிப்பது போல படித்து சிரித்த ஜெர்மனியர்கள் அத்தனை பேரும் அதை நினைவுகூர்ந்து யோசித்துப் பார்த்தார்கள். அடப்பாவி, அன்று சொன்னதையெல்லாம் தானே இன்றைக்கு செய்து காட்டுகிறார், அல்லது இன்று செய்து கொண்டிருந்தவற்றைத்தான் அன்றைக்கு ஹிட்லர் பட்டியலிட்டிருந்தார் என்று சொல்லலாம். ஹிட்லர் அடுத்தவர் கருத்துக்குத்தான் காது கொடுக்க மாட்டாரே தவிர, தன் கருத்தை, தான் சொன்னதை எத்தனை காலம் கழித்தேனும் நனவாக்காமல் ஓய்ந்ததில்லை. அவரது இயல்பு அப்படி, அந்த ஆளுமை அப்படிப்பட்டது. கட்சிகளை ஒழித்தாகிவிட்டது, தொழிற்சங்கங்களை ஒடுக்கியாகிவிட்டது, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மாகாண அரசுகளை கலைத்தாகிவிட்டது, முழு ஜெர்மனியும் தன் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஹிட்லர் யோசித்தார், நேர்வழியில் இவர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்று கேட்டால் செய்ய மாட்டார்கள், சட்டம் பேசுவார்கள், வெத்துச் சண்டை போடுவார்கள், எனவே வேறு வழியில்தான் சமாளித்தாக வேண்டும். தன் அடிப்பொடிகளாக அவர் பலகாலம் தடவிக் கொடுத்து வளர்த்து வந்திருந்த நாஜிக் கட்சியின் பிரத்யேக இராணுவம் நினைவுக்கு வந்தது. எஸ்ஏ என்று சுருக்கமாகவும் டாம்பாக் டேலாங் என்று நம்மால் படிக்க முடியாத விதத்திலும் அழைக்கப்படும் புயல் படை. அந்த ஜெர்மனிய சொல்லுக்கு இதுதான் அர்த்தம், புயல் வேகப்படை, மின்னல் படை என்றும் சொல்வார்கள். முதன் முதலில் மியூனிக்கில் ஹிட்லர் ஒரு புரட்சியை தொடங்கி பாதி வழியில் கைதான காலம் தொடங்கி அவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஆன காலம் வரை அவரது ஒவ்வொரு கட்ட நடவடிக்கையிலும் இந்த புயல் படையின் பங்களிப்பு உண்டு. குறிப்பாக தேர்தல் பிரச்சார காலங்களிலும் கலவரத் திருவிழா தினங்களிலும் நகரச்சாலைகள் இவர்களால் நிரப்பப்படும். அணிவகுப்பும் விரைத்த சல்யூட்டுகளும் அதிரடியும் அமர்க்களப்படும். அத்தனை பேரும் ஆயுததாரிகள், முறையான போர்ப்பயிற்சி பெற்றவர்கள். ஹிட்லர் மீதிருந்த காதலினால் நாஜிக் கட்சியில் சேர்ந்து கட்சியின் இராணுவமாக கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட்டவர்கள். அந்த படையின் தளபதிகளை ஹிட்லர் அழைத்தார். அதிபர் ஹிண்டன்பர்க் பதவி விலக வேண்டும், உடனடியாக கொல்ல வேண்டாம், முதலில் பேசிப்பாருங்கள், மசியவில்லை என்றால் மிரட்டிப்பாருங்கள், மிரட்டலுக்கு பணியவில்லை என்றால் அடித்துப் பாருங்கள், அடித்தும் கேட்கவில்லை என்றால் மட்டும் அழித்து விடுங்கள். இதுதான் உத்தரவு. வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவர்கள் நேரே ஹிண்டன்பர்கின் வீட்டுக்கே போய்விட்டார்கள். முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது. ஐயா அதிபரே, தயவு செய்து பதவி விலகிவிடுங்கள். பிறகு தொலைபேசி வழியாகவும் தபால் மூலமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மெல்ல மெல்ல தங்கள் லீலைகளை ஆரம்பித்தார்கள். மறுபுறம் துணை சான்சலர் பாபனை அரசியல் அகதியாக்கும் முயற்சியை ஹிட்லரே ஆரம்பித்தார். ஒத்துழையாமை இயக்கம் என்றும் அதனை சொல்லலாம். அவையில் ஒரு ஜந்துவும் துணை சான்சலரை மதிக்காது, அவரது கருத்து எதுவும் காதில் வாங்கப்பட மாட்டாது. கருத்தென்ன, அவருக்கு பேசுவதற்கே சபாநாயகர் அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த விஷயத்தில் கட்சி பேதமே இல்லை. அவையிலிருந்த அத்தனை பேரும் ஹிட்லரின் அடிப்பொடிகளாக மட்டுமே அப்போது இருந்தார்கள். வென்று அடைந்த சீட்டுகள் கொஞ்சம், கட்சிகளை கலைத்தபோது அபகரித்த சீட்டுகள் கொஞ்சம், பழைய மாற்றுக்கட்சிக்காரர்களிலேயே ஹிட்லரை ஆதரிப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு பதவியில் ஒட்டி கொண்டிருந்த அபலைகள் கொஞ்சம். எல்லாம் நாஜிமயம், அனைத்தும் ஹிட்லர்மயம், பாபன் வெறுத்துப்போனார். மெல்ல மெல்ல ஒதுங்கத் தொடங்கினார். அங்கே நாஜி வீரர்களால் மிரட்டப்பட்டுக் கொண்டிருந்த அதிபர் ஹிண்டன்பர்க்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருக்கு வயதாகியிருந்தது. சரியாகச் சொல்வதென்றால் தள்ளாத வயது. உண்மையிலேயே அவர் தேச சேவையாகத்தான் அதிபர் பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். இப்படி அபகரித்து கொண்டு போகப்படும் ஒரு போகப் பொருளாக அந்த பதவி ஆகும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க முடியாது. தீரா கவலையுடனும் தினசரி தொந்தரவுகளுடனும் போராடி கொண்டிருந்த ஹிண்டன்பர்க் 1934 ஆகஸ்ட் 2 காலமாகி போனார். இயற்கையான மரணம்தான் ஹிட்லரிடமிருந்து தப்பித்த நிம்மதி கண்டிப்பாக அவரது ஆன்மாவுக்கு கிட்டியிருக்கும். இனிமேல் என்ன? ஹிட்லர் துள்ளி குதித்தார். ஐயா, அதிபர் இறந்துவிட்டார். அதிபர் பதவிக்கான தேர்தல்? ஹிட்லர் முறைத்தார். தொண்டையை கனைத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். தேர்தல் ஒரு தண்டச் செலவு. நான் இருக்கும்போது அதிபர் எதற்கு? அப்படி அவசியம் வேண்டுமென்றால் நானே அதிபராகவும் பொறுப்பேற்கிறேன். இனி ஜெர்மனியின் சான்சலராகவும் அதிபராகவும் நானே இருப்பேன். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக இராணுவ தளபதி பொறுப்பையும் நானே ஏற்றிருக்கிறேன். இதையெல்லாம் சட்டபூர்வமாக்குவதற்காக அந்த வருடம் ஆகஸ்டில் ஒரு கண்துடைப்பு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஹிட்லர் ஜெர்மனியின் பூர்ண சர்வாதிகாரி ஆனதை 85% பேர் அங்கீகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது. மிச்சமுள்ள 15% பற்றி பெரிய கவலை எதுவுமில்லை. நாஜி கட்சியினர் பார்த்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். கட்சி, ஆட்சி, இராணுவம் மூன்றும் ஹிட்லரின் கரங்களில் இப்போது இருந்தன. அல்லது கட்சி, ஆட்சி, இராணுவம் மூன்றாகவும் ஹிட்லர் இருந்தார்.